ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு: சூத்திரம் 1, திகரணம் 2. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சத்தியும் சிவமாய தன்மை இவ்வுலகமெல்லாம் ஒத்து. இந்த உலகம் முழுவதும் ஒருவனோடு ஒருத்தீர் ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம் சூத்திரத்தின் முதலில் சொல்றோம். ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணுமாக உயர் குணகுணியுமாகி வைத்தனன். இந்த உலகத்தை ஆண் பெண்ணாக பிரித்து வைத்து ஒன்று, ஆணும் பெண்ணும் உடலால் தான் வேறையே ஒழிய உயிர்நிலையில பார்க்கும்போது எல்லாரும் என்னதான், பசுதான், பசு வர்க்கம். உடல் தன்மையால் தான் சிந்தனைகளிலையும் நம்முடைய வறுமையிலையும் மற்ற எல்லாம் மாறுதல் இருக்கே ஒழிய உயிர்த்தன்மையில பார்க்கும்போது வித்தியாசமே கிடையாது. நம்ம எல்லாருக்கும் கணவர் பதி இறைவன் சிவபெருமான், அதான் பசுபதி நாதர். நம்ம எல்லாரும் பசு வர்க்கம். ஆணும் பெண்ணுமாக உயர் குணகுணியுமாகி, உயர் குணகுணியும்னா அந்த குணம்னா அதனுடைய பொருள், அந்த பொருளுடைய தன்மை குணி ஆகி வைத்தனன். இந்த கருணை அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை எல்லாம் எவ்வளவு அருமையா சொல்றாரு. அவளால் வந்த ஆக்கம், அந்த அருட்சக்தியால வந்ததுதான் இது எல்லாமே. நம்ம காணக்கூடிய இந்த உலகம், நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த செயல் எல்லாமே அருட்சக்தியால் நடந்ததுதான். இத்தையும் அறியார் பீடலிங்கத்தின் இயல்பும் ஓரார். இதெல்லாம் உணர மாட்டாங்க, அறிவிருந்தாலும் உணர முடியும். பீடலிங்கத்தின் இயல்பும் ஓரார். பீடலிங்கம் என்று சொல்லும் போது சிவலிங்க பீடத்துல அந்த ஆவுடையார் பகுதி சக்தி, சக்தியினுடைய வடிவம் தான் ஆவுடையார். பானம் தான் சிவபெருமான். அந்த காலங்களில் வந்து அம்பாளுக்குன்னு தனி சன்னிதி வைக்கப்படலை தொடக்க காலங்களில். பிற்காலங்களில் அந்த சக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து உயிர்கள் உணரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அம்பாளுக்குன்று தனி சன்னி வைக்கப்பட்டது, அமைக்கப்பட்டது. சிவலிங்கத்திலே அம்பாள் இருக்கான், பராசக்தி இருக்கான். சிவலிங்க திருமேனியில நாதம் விந்து ரெண்டு சக்தி, ரெண்டு தத்துவம் கலந்ததுதான் சிவலிங்க திருமேனி. மேல இருக்கக்கூடிய சிவம், கீழே இருக்கக்கூடிய சக்தி, அந்த பீடபகுதி சக்தி, அதான் பீடலிங்கத்தின் இயல்பும் ஓரார். சுவாமியினுடைய திருக்கல்யாணம் எல்லாம் அவர் திருமணம் செய்தது எதற்காக, என்ன காரணத்துக்காக சுவாமி நித்தமணாளர் நிரம்பலகீர இருக்கிற மீனாட்சி திருக்கல்யாணம் நடந்தது எதற்காக என்று சொல்லும் போது, அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை எல்லாம். சுவாமி அம்பாள் அந்த போக வடிவில் இருந்தாதான் உயிர்கள் போகம் தூக்க முடியும், இல்லைன்னா முடியாது. அது இது எப்ப விளங்கும் அப்படின்னா, தன்னை உணர்ந்து தன்னையுடைய தன் உணர்வார். 12 சூத்திரம் நீங்க கற்று முடிக்கும் போது 11வது சூத்திரத்துல காட்டும் உபகாரத்தோட காணும் உபகாரத்தையும் செய்வார். காட்டும் உபகாரம் அப்படின்னா அங்கு ஒரு சூரிய ஒளியை, சூரியன் வந்து ஒளி கொடுத்து நம்ம ஒரு பொருளை பார்க்கிறோம். காணும் உபகாரம் அப்படின்னா கூட சேர்ந்து இறைவனும் நம்மோடு பார்த்தாகணும், நம்மோடு சேர்ந்து சுவாமியும் பார்த்தாதான் நமக்கு அந்த காட்சி கிடைக்கும். அதான் உடனார்ந்து பார்க்கறது, அதான் காணும் உபகாரம். அவர் கண்டாதான் நாம காண முடியும். அது மிகப்பெரிய உபகாரம். மற்ற சமயங்கள் எந்த தத்துவங்களையும் சொல்லப்படாத உபகாரம். அதையெல்லாம் உணரும் போது அப்படியே அருள் சிவாச்சார சுவாமிகள் அற்புதமா அந்த வார்த்தையில் கொண்டு வராங்க. அவளால் வந்த ஆக்கம் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை. இன்னைக்கு சிவனடியார்களா உங்களை ஒரு உருவாக்கி நீங்க நம்ம அப்படி நிக்கிறோம் அப்படின்னா, சமய விஷயத்த தீட்சை எல்லாம் பற்றி சிவபூஜை பண்ணிட்டு இருக்கிறோம்னா அவளால் வந்த ஆக்கம். இவ்வளவு சித்தாந்த சாஸ்திரம் படிக்கிறோம், சிவாகம கல்வி படிக்கிறோம்னா அவளால் வந்த ஆக்கம். அது கருணைய மறக்கவே கூடாது. அதனாலதான் நம்ம இனிமே சொன்னேன் அடியார்கள்ட்ட, இந்த சக்தி பேத வடிவங்கள் இதெல்லாம் நம்ம எப்பவுமே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். 25 மகேஸ்வர முகூர்த்தம், 25 மகேஸ்வர முகூர்த்தத்தில் 25 மகேஸ்வர முகூர்த்தங்கள் நம்ம ஞாபகம் மறக்கக்கூடாது, சொல்ல தெரியணும். சாமியோட பேரே நமக்கு தெரியல, உன்னுடைய தலைவனோட பேரே நமக்கு தெரியல அப்படின்னா அவர் கொள்கைகள் எப்படி நமக்கு ஞாபகம், அவர் அருளி செய்த நூலே நமக்கு என்னன்னு தெரியலன்னா அந்த நூல் கூற ஒரு கருத்தை நம்ம எப்படி ஞாபகம் முடியும். இது படிநிலை. அவர் என்னென்ன அருளி செய்தார் அப்படிங்கிறதா நம்ம மனதில் இருக்கணும்லையே, அப்பதான் அந்த நூலினுடைய கருத்து நம்ம மனதில் இருக்கும். எனவே அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கையெல்லாம் இத்தையும் அறியார் பீடலிங்கத்தின் இயல்பும் ஓரார் என்று அருள் செய்கிறார். அடுத்த பாடல் இந்த பாடலோடு முதல் சூத்திரம் நிறைவடைகிறது. சிவன் அருவுருவும் அல்லன். இத்தனை பாடல் வாயில நாம சிந்தித்து எந்த ஒரு முடிவுக்கு வர்றோம் அப்படின்னா, அவர் அருவும் இல்லை அருவுருவம் இல்லை, உருவம் இல்லை, அல்லன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பரசிவமாக இருக்கின்றார், இன்னதன்மை நின்று அறியவனாத ஒரு நிலை. சித்தினோடு அசித்தும் அல்லன், உயிர்களைப் போல அவர் சித்து பொருள் நம்ம சொல்லிட முடியாது, ஏன்னா பேரறிவுடையவனாக இருக்கு. சித்து சித்தினோடு அசித்துன்னு சொல்லும் போது உயிர்கள் போன்று சித்து அல்லை, பேரறிவுடையவன் அவன், அனாதிமுத்த சித்துரு, நம்ம அனாதி பெத்த சித்துரு. அசித்தும் அல்லன், அவன் அசைதன பொருளும் அல்ல, பவமுதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன், பஞ்சகிருத்தியம் அவர் பண்றது இல்ல, அவர் பஞ்சகிருத்தியம் ஐந்தொழில் பண்றது இல்ல, சக்தி தான் பண்றா. தவமுதல் யோக போகம் தரிப்பவனும் அல்லன், தட்சிணாமூர்த்தியாக இது போன்ற யோக கோலங்கள் புணுபவனும் அவன் அல்லன். இது குழப்பமா இருக்கே, நம்ம பிரதோஷத்துல சுவாமி ரிஷபர் விடுற காட்சி கொடுக்கவன் இறைவன் இல்லையா, சக்தி தானா, தட்சிணாமூர்த்திய தன்முக கடவுளா இருந்து நால்வருக்கு இந்த சந்தேகத்தை ஐயப்பாடு நிக்கிறது சக்தி தானா? ஆமாம், தானே இவை வரை எய்ந்தும் ஒன்றும் எய்ந்திடா இயல்பினானே. இங்க என்ன சொல்லப்பட்டதுன்னா, இறைவனுடைய சிறப்பு இலக்கணம், அதாவது சொரூப இலக்கணத்தை அந்த பாடல வலியுறுத்தது. ஒரு பொருளுக்கு சொரூப இலக்கணம் இருக்கும், பொது இலக்கணம் இருக்கும், சிறப்பு இலக்கணம் பொது இலக்கணம். சிறப்பா அவர் பிரகிருதிமாயே, அசுத்தமாயே, சுத்தமாயே, இதையெல்லாம் தாண்டி நின்று சொரூப சிவனாக இருக்கின்றார். தனிப்பட்டவர்கள அதான் சிவம், எல்லா வீடுகளும் அந்த திருவடிக்கிலிருந்து சாட்சியமுக்தி பெற்று சிவானந்தத்தை அனுபவிக்கும். பொது இலக்கணம் என்றால் இந்த சக்தி பேத வடிவங்கள், பஞ்சகிருத்தியம் பண்ணுவது, மாயசர மூர்த்தங்கள் எடுப்பது, வீரனுடைய கண்மபலனை ஊட்டுவது, கருணை புரிவது, இதெல்லாம் வந்து இறைவனுடைய தடத்த திருமேனி என்று சொல்லக்கூடிய பொது இலக்கணம். சிவபெருமானுடைய அந்த சிறப்பு இலக்கணம், அந்த சொரூப இலக்கணத்தை நம்ம புரிந்து கொண்டால்தான் அந்த சொரூப இலக்கணத்தில் இறைவனுடைய திருவடியை நம்ம அடைய முடியும் என்று இந்த பாடல் வலியுறுத்துகிறது. இந்த பாடலோடு முதல் சூத்திரம் நிறைவடைகிறது. முதல் சூத்திரம் பன்னெண்டு படியில முதல் படியை நம்ம தாண்டிட்டோம், ஏறி நின்றுருக்கோம். இப்போ முதல் படியில இன்னும் பதினோரு படி இருக்கு. இந்த முதல் சூத்திரத்தினுடைய முதலிய கருத்து என்ன என்றால், பதிவுண்மை, பதிவுண்மை நிச்சயிக்கப்பட்டது. ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்றுரைத்திடும் உலகமெல்லாம் மறுமுறை வந்திருந்து போவதும் அதனாலே தருபவன் ஒருவன் வேண்டும், தான் முதல் இருமாகி அனாதி, தான் முதல் இருவாகி மறிவிடும் அனாதி முத்த சித்திரம் அணிவின்றே என்பது முதல் சூத்திரம். இந்த சூத்திரத்தில் நாம் என்ன சிந்தித்தோம், முதல் பதிவுண்மை என்பது நிச்சயிப்பதற்காக இன்னும் சில பொருட்களை நம்ம நிறுவ வேண்டியது என்ன, இந்த உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும் என்ற ஒரு கொள்கையை நம்ம முதல் நிறுவ வேண்டியிருந்தது. என்ன காரணம் என்றால், இப்போ ஒரு சேர் இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல தூக்கி ஒருத்தர் வச்சிருக்கிறார் அப்படின்னா, இந்த இடத்துல சேர் இருந்தது அப்படின்னு நம்ம நான் நிரூபிக்கணும். அவரை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சேர் இருந்தது, அந்த சேரை இங்கேருந்து தூக்கி நோத்துறங்க வச்சிருக்கிறார் நம்ம நிரூபிக்கணும்னா, முதல்ல சேர் இங்கே தான் இருந்து நிரூபிக்கணும். நிரூபிச்சிட்டோம் அப்படின்னா அதை யாரோ தூக்கி அங்கே வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதனால இந்த உலகம் தோன்றி நின்று அழியும்னு நிறுவனம், அப்படி தோன்றி நின்று அழியும் என்று நிறுவிய பின் அதை செய்வதற்கு ஒருவன் வேண்டும் என்று உரிய அளவைகளோடு நம்ம நிறுவினோம். அதை செய்யக்கூடிய அந்த தலைவன் இருமாகி நின்று அவனே சங்காரக்காரனாக இருப்பான் என்றும் நிறுவினோம். சங்காரணக்காரன் இருக்கக்கூடிய அந்த இறைவன் தான் முதல்வனாகவும் இருப்பான், தான் முதலாகவும் இருப்பான் என்று மூன்றாம் அதிகரணத்திலே நிறைவினோம். 90 பாடல்கள் நிறைவடைந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா முதல் சூத்திரம் ரெண்டா சூத்திரம் தான் சிவஞான சித்தியார்ல பாதி நூல். ரெண்டா சூத்திரம் நிறைவு செய்துட்டோம் அப்படின்னாலே சித்தியார் நீங்க ஒரு 60% படித்த மாதிரி, மீதி சூத்திரங்கள் கொஞ்சம் வேகமாக பாடல்கள் குறையும். ரெண்டாம் சூத்திரம் நம்ம வினையை பத்தி சிந்திக்கிறோம். முதல் சூத்திரத்துல பதியை பத்தி, பதி நிச்சயித்தோம், பதி உண்டு, பதி உண்மை, யார் அந்த பதி, அவருடைய வடிவங்கள் என்ன, அவர் எந்த தத்துவங்களில் எல்லாம் இருக்கின்றார், இந்த தத்துவங்களுக்கும் கடந்தவராக இருக்கின்றார், இதையெல்லாம் முதல் சூத்திரத்துல நாம சிந்தனை செய்தோம். ரெண்டாம் சூத்திரத்துல நம்ம சிந்திக்க இருப்பது பாசத்தை பற்றி, பாசத்தை பற்றி சிந்திப்போம். ரெண்டாம் சூத்திரம் அடுத்த வகுப்புல நம்ம சிந்தனை செய்வோம். இப்போ சென்ற வகுப்புல அன்பர்கள் நிறைய பேர் அற்புதமா நிறைய கேள்வியடி எனக்கு கேட்டு அனுப்பியிருந்தீங்க. அந்த கேள்வி ஒன்று ஒன்றாக சிந்திப்போம். தனிப்பட்ட முறையிலே உங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கலாம், இருந்தாலும் ஒரு அடியார் கேட்ட கேள்வி மற்ற ஒரு அன்பருக்கு அது ஒரு அறிவு விளக்கமாக இருக்கும். அவங்க சார் கேட்க தவறி இருக்கலாம். சிலருக்கு வந்து கேள்விகள் கேட்க தெரியாது, நிறைய ஐயங்கள் இருக்கும். ஆனால் அது இப்படிதான், இது அந்த கேள்வியை வந்து முறையாக அதை வடிவமைக்க தெரியாமல் கூட சிலர் இருப்போம். ஆனால் நமக்குள்ள சந்தேகம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லா கேள்வியும் ஒருங்கே நம்ம சிந்தனை செய்யும் போது நம்மிடமோ இந்த இதைத்தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம், இவங்க கேட்டிருக்காங்க, அதுக்கான பதில் கிடைச்சிச்சே, நம்ம அப்படி ஒரு பயனாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அதனால தான் எல்லா கேள்விகளும் ஒருங்கே நம்ம சிந்திக்க முடிவு செய்தோம். முதல்ல கண்ணனையாவுடைய கேள்விகள், வியட்நாம் கண்ணன். முதல் கேள்வி என்னன்னா, முதல் முதல்ல பிறப்புக்கு வருவதற்கு முன் உயிர்களுக்கு வந்து சஞ்சீதம் கிடையாது. சஞ்சீதம் கிடையாது, எதன் அடிப்படையில் இந்த உடலை பெறுகின்றோம்? ரெண்டா சூத்திரத்தை முழுவதும் வினையை பற்றி நம்ம சிந்திக்க இருக்கிறோம். பாசம் மலங்களை பற்றியும் அதனுடைய வினையை பற்றி முழுமையாக விரிவாக சிந்திக்க இருக்கிறோம். உங்களுடைய இந்த கேள்விக்கு ரெண்டா சூத்திரத்தில் பதில் இருக்கு, இருந்தாலும் ரொம்ப சுருங்கிய முறையில் உங்களுக்கு அதுக்கான பதில் அடி என்ன பண்ண சொல்கிறேன். முதல் முதல்ல ஆன்மா கேவல நிலையில் இருக்கும் பொழுது ஆன்மாக்கு எந்த கருவி காரணங்களும் கிடையாது, எந்த உடம்பும் கிடையாது. நம்ம காரண கஞ்சுக சூக்கம குண சரீரம் அப்படிலாம் இந்த சரீரத்தை பார்த்தோம் இல்லையா, தூள உடம்பு சூக்கணும் எதுவுமே கிடையாது. உயிர், உயிர் தனித்து இருக்கும். அந்த உயிர் வந்து ஆணவ மலத்தை பற்றி இருக்கும். இந்த உயிரோட தன்மை என்ன அப்படின்னா, இந்த உயிரால ஒரு பொருளை சாராம இருக்க முடியாது. உயிரோட தன்மை உயிர் சாரும் வண்ணமாக மாறியே விடும். ஆணவ மலத்தை சார்ந்து ஆணவ மலமாகவே அது இருந்தது, முழு அறியாமையில் இருந்தது. தனக்கு ஒரு அறிவு இச்சை செய்யலாம் இருக்குன்னு நினைக்காத ஒரு நிலை அந்த கேவல நிலை. இப்ப அதை வந்து சுவாமி கேவல நிலையில் இருந்த அந்த உயிரை சகல நிலை கொண்டு வரார். இப்ப உங்களோட கேள்வி என்னன்னா, உடல் எதன் அடிப்படையிலே கொடுக்கிறார்? இப்ப உள்ள உடம்பு எனக்கு தெரியுது, சஞ்சீதத்திலேருந்து எனக்கு நான் செய்த பாவத்தின் அடிப்படையில் இந்த உடம்பு கிடைச்சிருக்கு. முதல் முதல்ல அந்த உடம்பு எதன் அடிப்படையில் இருந்ததுன்னா, இதற்கு பேர் முதல் முதல்ல இந்த உயிர் செய்த குற்றம், அது அறியாம செய்தாலும் குற்றம் குற்றம் தான் இல்லையா, மூல கண்மம்னு பேர் அது. இந்த உயிர் ஆணவ மலத்தை சார்ந்திருந்ததுதான் முதல் முதல் குற்றம், அதுதான் மூல கண்மம். அந்த கண்மத்துக்கு கிடைத்த உடல் தான் புரியட்ட காயம். அந்த உடல் கிடைத்த உடனே உயிரோட அறிவு இச்சை செயல்பட ஆரம்பிக்குது. அந்த அறிவு இச்சையின்படி உயிரினுடைய பக்குவத்துக்கு தகுந்த ஓரறிவுடைய உயிரா ஈரறிவுடைய உயிரா இறைவன் பல பல பிறப்புகளை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்பதான் அந்த பிறவிகள் அந்த ஒவ்வொரு உடம்பாக வர ஆரம்பிக்குது. அப்ப உங்க கேள்விக்கு பதில், எதன் அடிப்படையில முதல் முதல்ல உடம்பு கிடைக்கும் அப்படின்னா, முதல் முதல்ல நம்ம ஆணவத்தை சார்ந்திருந்ததுனால அந்த மூல கண்மம். இப்ப பல கண்மங்கள் இருக்கு. இப்ப வந்து நம்ம இருவினை நல்வினை தீவினை கண்மத்தை சொல்றோம். போன பிறவிலையும் அதுக்கு முந்தின பல பிறவிகளை செஞ்ச பாவத்தை இந்த பிறவிகள் நம்ம கழிக்கிறோம். முத முதல்ல இந்த உடம்பு வருது காரணம் ஆணவ மலத்தை சார்ந்திருந்த அந்த மூல கண்மம் தான். அதன் அடிப்படையில் தான் கொடுக்கிறார். இரண்டாவது கேள்வி, பிறப்புக்கு வந்த பின் சில உயிர்கள், இப்போ குழந்தைகள், மன வளர்ச்சியை குன்றியவங்கள், இவர்களுக்கெல்லாம் இன்ப துன்ப அனுபவம் என்று ஏதும் பெரியதாக இல்லை. இந்த பிறப்பால் அவர்கள் பெறப்போகும் பயன் என்ன? நம்மளாம் 36 கருவிகள் நமக்கு செயல்படுது, அறிவீச்சை செயல் தெளிவாக இருக்கிறது. அதனால் வினையை ஈட்டுறோம், வினையை அனுபவிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இப்போ மனநிலை குன்றியவர்கள், குழந்தைங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன, இவங்கெல்லாம் எப்படி அந்த பிறவியின் பயனை அடைகிறாங்க அப்படின்னா, சுவாமி ரொம்ப நாம சிந்திக்கிற மாதிரி, அதாவது சுவாமியோட கருணையை 100,000,000,000,000,000 பிரித்து அதில் ஒரு பகுதியை எடுத்து அதை 100,000,000,000,000 பிரித்து அதை 100,000,000,000,000 முறை பிரித்து 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 போய் அதை நம்மளோட கருணையோடு நமக்கு இருக்க கருணையோடு நம்ம வச்சு பார்த்தோம்னா ஏணி வச்சா கூட எட்டா இல்லையா. மல கண்மங்களோடு விரைவு இருக்கக்கூட நமக்கே இவ்வளவு சிந்தனை வருது, இவ்வளவு கருணை இருக்கு, ஒரு சிந்தனை இறக்கம் வருது அப்படின்னா, கற்பனை கடந்த சூதி அவர் எப்படி இருப்பாரு, கரையில்லா கருணைமா கடல். சிறு குழந்தைகள் செய்யக்கூடியது வந்து வினையிலே வராது என்பதுதான் நம்ம சமய விதியை. ஒரு குறிப்பிட்ட வயது வரை என்ன சொல்ல போனா, ஒரு 13-14 வயது வரை அந்த அந்த உயிர் அறிவி நல்ல ஓரளவு அறிவு விளக்கம் பெறக்கூடிய வரை அறியாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு பிள்ளையும் அந்த உயிருடைய கணக்கில் ஏறவே ஏறாது. இது குழந்தைங்களை பற்றி மாதிரி சொல்லிடுது. இப்போ குழந்தைகள் செய்கிறது வந்து அதை ஒரு பாவமாக எடுத்துக்கொண்டு சுவாமி அந்த குழந்தைகளுக்கு தண்டனை கொடுக்கவே மாட்டார், அது வினையிலே சேராது. வினை பலனை எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு பக்குவ நிலையை அடைந்த பிறகு தான் சாமி வினைப்பலனை ஊட்டுவார். இப்போ டாக்டர் வந்து மருந்து கொடுக்கும்போது கூட 10 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு ஒரு மருந்து, 20 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஒரு மருந்து, வயது முதிர்ந்தவர்களுக்கு ஒரு மருந்துன்னு கொடுப்பார். பார்த்து பார்த்தா கொடுப்பார். இந்த மருந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அந்த உயிருக்கு இருக்கா என்று பார்த்து. அதுபோல முதல்வனம் அந்த உயிர்களுடைய அந்த பக்குவத்தை அறிந்து நிலையை அறிந்து அதன் பொருட்டு தான் மருந்து கொடுப்பார். இப்போ அடுத்த மனநிலை குன்றியவங்க, மனநிலை குன்றியவங்க அப்படின்னா அங்கே அவங்களுக்கு வெளிப்படுத்த தான் தெரியாதே ஒழிய இன்ப துன்பங்களை, தன் வேதனை காட்சி என்று சொல்லக்கூடிய அந்த வேதனை காட்சி அது எப்போ அவங்களுக்கு நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும், சொல்ல தெரியாது. அது ஒரு அனுபவம் அவங்ககிட்ட நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். மனநிலை திரிந்து ஒருத்தர் வாழ்றாரு அப்படின்னா பார்க்கறதுக்கு அவருக்கு வந்து எதுவும் விருப்ப விருப்பு இல்லாம ஏதோ விளையாடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அந்த உயிரினுடைய அனுபவத்தை யார் தான் அறிவார்? சிவபெருமான் தான் அறிவார். அந்த மனநிலை குன்றி இருக்கிறதுக்கு காரணமும் முற்செய்தனை தான், முன் செய்த தீவினை தான். நம்ம மனநிலையை குன்றாம வைத்த அந்த இறைவன் தான் அந்த உயிருக்கு மனநிலையை குன்ற வைத்திருக்கின்றார். இதுக்கு அடிப்படை முன் செய்த அந்த சஞ்சீத வினையில ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு காரணம். இப்ப எடுத்துக்காட்டுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப அடியனுடைய கார் ஒரு 10-12 வருடங்களுக்கு முன் இந்த பிரிவில் யார் காரை நாம் அடியன் போய் திருட்டது இல்லை, எடுத்து கிடச்சிட்டோம். அடியன் வாங்கின கார் ஒரு வருஷம் தான் இருந்தது, அந்த காரை திருடிட்டு போயிட்டான். நாம யார் காரையும் எடுத்தது இல்லை, யாருக்கு இது பண்ணதில்லை இந்த பிரிவில். அதை எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய குற்றம் புரிந்து அது பெரிய காவல்துறையில பெரிய வழக்காகி இன்றைய இன்னைக்கு வரைக்கும் அது ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பிரிவில் எந்த தவறும் செய்யலை, ஆனால் ஏதோ ஒரு பிரிவில் எங்கேயோ தவறு நடந்திருக்கிறது. நம் முன்னிலையில அது ஒரு தவறு, அந்த தவறு நடந்திருக்கிறது. நம்முடைய அனுமதியோடு ஒரு தவறு நடந்திருக்கிறது. அப்போ அதுக்கான தர்ம பரிபாலனை இறைவன் செய்தே ஆகணும். நம்மால் ஒரு உயிர் துன்பப்பட்டதே ஆனால் அந்த துன்பத்தை நம்ம பதிலுக்கு அனுபவித்தே ஆகணும். இக்காலம் அந்த தர்ம பரிபாலனை இறைவன் காய்த்தல் ஓத்தல் இன்றி கோவிலுக்கு கருங்கலம் கோட்டம் இல்லது ஒரு பக்கம் சாயாமல் இருக்கிறது. அதனால நமக்கு நம்ம பார்க்கறதுக்கு மனநிலை குன்றியங்களுக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த உயிருக்கு என்ன நடக்குன்னு அந்த உயிருக்கு தான் தெரியும். இறைவனுக்கும் அந்த உயிருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அவர்களும் ஒரு பிறப்பு வந்துருச்சு அப்படின்னாலே வினை இருக்குதான், அது எந்த பிறப்பாக இருந்தாலும் சரி. இப்போ சில உயிர்கள் வந்து கருவில் தோன்றி 6 மாதத்துல 4 மாதத்துல அந்த உயிர் பிரிஞ்சு போயிரு கருவோடு. அதுக்கும் சித்தியாரில் ஒரு பாடல் இருக்கு, கருவில் தோன்றி எழுதுக்கும் ஒரு அது அதுவும் ஒரு சில காலங்கள் அப்படி இருக்கணுங்கிற வினைப்பயன் இருக்குது. இப்போ ஒரு தாய் இருக்கிறாங்க, கருக்கலைப்பு செய்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களே. ஒரு உயிரை பிறப்புக்கு வரவிடாமல் தடுக்கிறது ஒரு மிகப்பெரும் குற்றம், மிகப்பெரும் குற்றம். சிவபெருமானுடைய சிந்தனைக்கு நேர் முரணானது. அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனை இறைவன் கொடுப்பான்னா, கருவிலே கலைந்து போகிற மாதிரி தான் அடுத்த பிரிவிலே இருக்கும். இது மாதிரி இது ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். சுவாமியினுடைய அந்த சட்டத்துல ரொம்ப கருணை மட்டும் தான் அடிப்படையா இருக்கும், கருணை நீதி தர்ம பரிபாலனம் யாரா இருந்தாலும் சரி. இப்ப ஆள் குழாய் கிணறுல ஒரு குழந்தை போய் மாட்டிக்குது, 5 வயசு குழந்தைக்கு என்னது என்ன தெரியும், அது என்ன பாவம் பண்ணுச்சு. 5 வயசு குழந்தை ஆள் குழாய் கிணறுல போய் மாட்டி சொல்லணா துன்பத்தை அனுபவித்து ஒரு 4 நாட்கள் கழித்து அழுகி உடலோட அந்த குழந்தைய எடுக்கிறான். பார்க்கறது கஷ்டமா கடினமா தான் இருக்கும், ஆனா காரணமின்றி காரியமில்லை. நம்ம சித்தாந்த நோக்கில் நம்ம சிந்தித்தாகணும், என்ன காரணத்தால் இந்த பிறப்பு கொடுக்கப்பட்டது அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைய பிறக்கும் போதே 4 வருஷம்தான் அந்த ஆயில வாங்கித்தான் பிறக்கும். அந்த அனுபவம் அந்த உயிருக்கு தான் தெரியும், அந்த உயிருக்கு மட்டுமே பெறக்கூடிய அனுபவத்தை மற்றவர்களால் வைத்து உணர முடியாது. அதனால குழந்தைகளாக இருந்தாலும் மனநலம் குன்றியவர்களாக இருந்தாலும் இப்போ ஹோமோ ஸ்டேஜில் எல்லாம் சொல்லலாம், ஹோமோ ஸ்டேஜில் இருக்காங்க, அவங்க அனுபவிக்கிற துன்பம் அவங்களுக்கு தான் தெரியும். அதனால அந்த ஒவ்வொரு பிறப்பும் பயனற்ற பிறப்பு, யாருக்குமே வராது, பயனுடைய பிறப்பு தான். அந்த வினை கழிக்கு தான் பிறகு, வினை இருக்கவே தான் பிறக்கிறோம். வினை முடிஞ்சிருச்சுன்னா அந்த உடலில் உயிர் இருக்க வேண்டியதில்லை. இப்போ ஒருத்தர் வந்து 70 வருஷம் வாழ்ந்து இறந்து போறாரு அப்படின்னா இந்த உடம்போடு அவர் வாங்கிட்டு வந்த பிராரத்தம் முடிந்து விட்டது, இதுக்கு மேலே அந்த உடம்புல இருக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை, தேவையில்லை. அவருடைய பணி முடிந்து விட்டது, அவர் இப்போ அவருக்கு அம்மா அடுத்த பிறப்பு அடுத்த நிலை என்று போய்கிட்டே இருப்பார். இது 2வது கேள்விக்கு பதில். உயிர்கள் மேலும் வினையை பெருக்காமல் இறைவன் உலகை படைத்திருக்கலாமே, நல்லா தான் இருக்குது கேட்கறதுக்கு. அவர் படைச்சிருக்கிற உலகமே எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க படைச்சிருக்கிற உலகமே தப்பா இருக்கு சாமி, சாய் மேல பழி போடுற மாதிரி இருக்குது. முன்னமே சொன்ன உயிர் என்னைக்குமே வந்து இந்த உயிருக்குள்ள ஒரு பெரிய விஷயம், நம்ம எந்த தப்புமே பண்ணாத உத்தமர்கள், எந்த தவறையும் செய்யாத உத்தமர்கள். நம்மளை போட்டு இந்த கடவுள் இவ்வளோ கஷ்டப்படுத்துறாரு, இவ்வளோ பாவங்கள்லாம் பண்ண வைக்கிறாரு. அதாவது சுவாமி வந்து எண்குணம் உடையவர் தான், வரம்பில் ஆற்றல் உடையவர் தான், அவர் நினைத்த மாத்திரத்தில் வேண்டிய உருவங்களை எடுக்கக்கூடியவர் தான், 6 அத்துவாக்கள் 224 புவனங்கள் எல்லாத்தையும் ஆட்சி செய்யக்கூடியவர் தான். ஆனால் அவர் ஒரு விஷயத்தை தலையிட மாட்டார், பெரிய ஜென்டில்மேன் அவர். உயிரினுடைய இச்சை, இதெல்லாம் நம்ம 2வது சூத்திரத்தில் ரொம்ப விரிவாக சிந்திக்கிறோம். சுவாமி நினைத்த அடுத்த நொடியே ராவணனை நம்ம நொடித்தான், நொடி ஒரு அப்படி லைட்டை தொடத்தா செஞ்சார், ரொம்ப மெதுவாக தொட்டார் விரலால் ராவணன் மலை எடுத்தப்போ, அதிர்ந்து விட்டார், கதறினார் மலை கீழே இருந்து. ராவணன். அது மாதிரி அவர் ஒரு நொடி நினைத்த நம்மளை அழித்து விடலாம், அவரை செய்ய மாட்டார். அவர் செய்தா அந்த அந்த உலகத்தை படைத்ததுக்கே அர்த்தம்லாம் மீறும். ஏன்னா ஒரு அறிவற்ற பொருளை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். எனக்கு ஒரு பொம்மை பிடிச்சிருக்கு, அந்த பொம்மை என் கூட கடையில் பார்க்குறேன், அந்த பொம்மையை வாங்கி 500 ரூபாயை கொடுத்து வாங்கி வீட்டில் வச்சுக்கிறேன். அறிவற்ற பொருள். நான் நல்லவனோ கெட்டவனோ அது என் கூட இருக்கும், அதனால் அது அறிவற்ற பொருள். ஒரு அறிவுடைய பொருளை அதனுடைய அறிவீச்சை செய்யல மாற்றம் வராமல் இறைவனாகவே இருந்தாலும் அருள் செய்ய முடியாது. சுவாமி எடுத்துக்கிட்ட விரதம் என்ன, உயிரோட இச்சையில தலையிடவே மாட்டார், தலையிடவே மாட்டார், தலையிடவே மாட்டார். உயிரோட இச்சை என்னதோ அதன்படி அதனுடைய அறிவு இருக்கும், அதன்படி அதனுடைய கிரியை அமையும். இச்சை ரொம்ப முக்கியம். அந்த இச்சைக்கு துணையா இருப்பது அறிவு. அறிவு வந்து விளக்கம் பெற்றால் நல்ல இச்சை வரும். அறிவு விளக்கம் பெறல, ஆணவத்தால மறைக்கப்பட்டிருந்ததே ஆனால் தவறான இச்சைகள் தான் வரும். இருக்கு, இந்த உலகம்தான் பெருசு. இந்த ஆமை கதை சொன்னது போல இந்த உலகம்தான் பெருசு என்று இந்த உயிர் நினைத்தது. அப்படி என்றால் 50 இன்பம் தான் உயர்ந்தது என்று இந்த உயிர் இந்த உயிர் அறிவு விளக்கம் பெறாமல் இருந்ததே ஆனால் அதனுடைய இச்சைகள் அது சாத்துதார். பேங்க் பேலன்ஸை கூட்டணும், நகைகள் வாங்கணும், வீடு வாங்கணும், இதெல்லாம் செய்யணும், அப்படியே போகும். அதோட இச்சையெல்லாம் அப்படியே இருக்கும். வியாபாரம் செய்யணும், அந்த வியாபாரத்தில் இன்னும் பல பணம் முதல் பணத்தை பெருக்கணும் அப்படின்னா இன்னும் என்னென்ன அதர்ம காரியங்களில் ஈடுபடணும், அதெல்லாம் செய்து கொண்டே அதனுடைய செயல்பாடு அதனுடைய இச்சையை அறிவே தொடர்ந்துருக்கும். இப்போ அறிவு முக்கியம். அறிவு விளக்கம் பெறணும், அறிவை பொறுத்து உயிருக்கு இச்சை வரும், அந்த இச்சையை கொண்டு செயல் வரும். அதனால உயிர்கள் மேலும் வினையை பெருக்காமல் இறைவன் உலகை படைக்கலாமே என்ற அந்த சந்தேகம் என்ன அப்படின்னா, வினையை போக்குறது தான் அந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த உயிரினுடைய இச்சையில் இறைவன் தலையிட மாட்டார். அது அதனுடைய இச்சை நல்ல இச்சையாக ஆக்குவதுக்காக தான் சாமி இத்தனை கருவிகளை கொடுத்துருக்கிறார், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறார். ஆனால் சுவாமிக்கு தெரியும், எடுத்த உடனே இந்த உயிருக்கு ஞானம் வராது. முழுமையாக ஆணவ மலத்தில் இருந்த அந்த உயிருக்கு எடுத்த உடனே ஞானம் வந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அறிவு விளக்கம் பெறும் அப்படிங்கிறது முற்றும் உணர்ந்த இயற்கை உணர்வினனாகிய இறைவனுக்கு தெரியும். அதனால் சாமின்னு சொல்லப்போனால் நம்ம சரி எல்லா பாத்துக்கெல்லாம் தண்டனை கொடுக்கவே மாட்டார். அவர் நம்ம நான் இப்படி எப்பா நீ போன பிறவியில் இவ்வளோ பாவம் பண்ணேன், உனக்கு அது எல்லாத்தையும் விட்டுட்டேன், 90% மன்னிச்சிட்டேன், 10% தான் உனக்கு கொடுத்துருக்கேன், போயிட்டு வான்னு அனுப்பலாம் சொல்ல மாட்டார். அவர் சொல்ல வேண்டிய அவசியம், எப்படி இந்த உலகத்தை படைத்தவன் நான் தான் அவர் சொல்லலையோ, இவ்வளவோ சூரிய குடும்பங்கள் இருக்கு கண்ணுக்கு, இவ்வளோ பெரிய உலகம், அண்ட பேரண்டங்கள்லாம் எந்த இடத்துலையும் அவர் தன் பேரை வச்சுக்கலையோ, அப்போ நமக்கு செய்கிற கருணையை அவர் சொல்லப்பட்டார். சொல்லாம அவர் செய்த கருணைகள் எத்தனையோ. அதனால இந்த வினையை ஈட்டிக்கொள்வது உயிர்தான், வினையை ஈட்டிக்கொள்வது உயிர்தான். பார்ப்பதற்கு இந்த உலகத்தை படைச்சார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும், கருவிகளை கொடுத்தார் அப்படிங்கிற அந்த காரணத்தால பழி இறைவனை சென்று அடையாது, அந்த பழி நம்மை சென்று உயிரோட இச்சையே தான் வந்து அடையும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டா நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு சில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலியில் கண்ணால் கண்ட ஒரு காட்சி, மாடியில் நான் நின்றுட்டு இருக்கேன் வீட்டில், வீட்டு வாசலில் ஒரு திருவிழா இருக்கக்கூடிய ஒரு நாய் படுத்து உறங்கி கொண்டு இருக்கு, மதியாவது நல்லா சாப்பிட்டு உறங்கிட்டு இருக்கு. அந்த வழியாக ரெண்டு பசங்க போகிறாங்க, ரெண்டு பேருக்கு 10-12 வயசு இருக்கு, ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே யூனிஃபார்ம் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒரே கிளாஸில் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க, நடந்து போகும்போது அந்த நாயை தாண்டி அவங்க போகிறாங்க. போன பிறகு ஒருத்தன் குனிஞ்சு கல்ல இருந்து நாய் மலேரியா, அது பயந்து அடிச்சு ஓடுது, அதை பார்த்து சிரிக்கிறான். கூட உள்ளவன் ஏன்பா அதை தூங்கிட்டு இருக்க இப்படி தொந்தரவு பண்ணதான் சொல்லிட்டு போறான். இந்த உயிர்களுக்குள்ள மாற்றம் எப்படி இருக்கு, ரெண்டு உயிர், ரெண்டு மாணவர்கள், ரெண்டு பேர், ஒருவன் ஒரு உயிரை துன்பம் செய்து அதில் இன்பம் காண்கின்றான், இன்னொருவனுக்கு அப்படி துன்பம் பண்ணணுங்க எண்ணமே வரல. இந்த உயிரினுடைய தன்மை அப்ப இந்த ஏன் இந்த ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு உயிரும் வித்தியாசமானது, ஒரு உயிர் மாதிரி ஒரு உயிர் இருக்காது. அந்தந்த உயிரோட ஆணவ மல மறைப்பினுடைய சதவீதத்தை பொறுத்து அதனுடைய இச்சை செயல்பாடு இருக்கு. 100% அறிவு மயங்கி இருக்கு அப்படின்னா ரொம்ப அதனுடைய இச்சை செயல் ரொம்ப மோசமாக இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்கும். அவங்களாலதான் உலகத்துக்கே பிரச்சனை. ஒரு 80% மல மறைப்பு, 20% அறிவு விளக்கம் பெற்றுச்சு அப்படின்னா கொஞ்சம் தர்ம நியாயங்களுக்கு கொஞ்சம் அஞ்சுவார். அப்படியே அந்த சதவீதம் குறைய 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 அது ஜீரோவாகும் போது, பூஜ்ஜியமாகும் போது நம்ம அடுத்த நிலையை நம்ம சென்றடையும். அதனால உயிர்களுடைய வினையை நீக்குவதுக்காக தான் அவள் தந்த ஆக்கம் இவ்வுலகம் எல்லாம்னு சக்தியை சொன்னது போல, இந்த உலகம் படைக்கப்பட்டது உயிருடைய வினையை நீக்கதான். உயிர்கள் தன்னுடைய இச்சையின் காரணமாக வினையை பெருக்கிக் கொள்கின்றது. இச்சை நல்ல இச்சையை ஆகணும், விருப்பம் நல்ல பொருட்களின் மேல் விருப்பம் வரணும் அப்படின்னா அறிவு விளக்கம் பெறணும். அடுத்து ஒரு கேள்வி, சிவபெருமானுக்கே ஓய்வு கொடுக்கிற மாதிரி ஒரு கேள்வி. அனைத்து உயிர் முக்தி அடைந்து விட்டால் இறைவனுடைய வேலை என்ன? வேலையே கிடையாது. இந்த சுவாமியோட விருப்பம் அதுதான், எல்லா உயிரும் முக்தி அடைஞ்சு அவருக்கு என்ன வேலை? அவர் எப்பவும் சொரூப சிவனாக, கடைசி பாடல் சிந்திச்சது போல, சொரூப சிவனாக எந்த மாற்றமும் இல்லாம சக்தி பேத வடிவங்களுக்கு உட்படாம இருப்பார். சிவசக்திக்கு வேலை. தற்சமயம் இந்த உலகத்துள்ள மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 780 கோடிக்கு மேல இருக்கு உலகம் முழுவதும். இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள மக்கள் தொகை, மானுடர்கள் மட்டும், மனுஷங்க மட்டும், விலங்குகளுடைய மக்கள் தொகை, விலங்குகளுடைய தொகை எடுத்த எவ்வளவு பெருகும், பறவைகளுடைய தொகை எடுத்த எவ்வளவு பெருகும், கடல் வாழ் உயிரினங்களுடைய தொகை எடுத்த எவ்வளவு பெருகும், இன்னும் தேவலோகத்துள்ளவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, பாதாளோகத்துள்ளவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, 224 குணத்துள்ளவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, இன்னும் பிறப்புக்கே வராம எத்தனை உயிர்கள் இருந்து கொண்டிருக்கும் உடலுக்கா? இதான், அதாவது பிறப்புங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட், பெரிய பரிசு. பிறப்புக்காக உயிர்கள் காத்து கொண்டு இருக்கும். சைவ சமயத்துல வந்து அரசாங்க திட்டங்கள் ஒருவனுக்கு நாம் இருவர் நமக்கு ஏன் இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர் தான் திட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து முரணானது. உயிர்கள் பிறப்புக்கு வரணும், பிறப்புக்கு வந்து பிறப்பெடுத்து அறிவு விளக்கம் பெற்று முக்தி அடையணும். எத்தனை உயிர்கள் இந்த உலகத்தில் இருந்து யாருக்கும் தெரியாது, எத்தனை உயிர்கள் முக்தி அடைந்தது என்றும் தெரியாது, எத்தனை உயிர்கள் இன்னும் பிறப்புக்காக ஏங்கி கொண்டிருக்கு என்றும் தெரியாது. எண்ணிலடங்காத உயிர்கள். இது நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நிகழ்வுமே ஆனால், நீங்க கேட்டது போல, அனைத்து உயிர்களும் முக்தி அடைஞ்சிருச்சா? யாருக்கு ஓய்வுனா சக்திக்கு ஓய்வு. சிவசக்தி, சிவசக்தி ஐந்தொழிவு பண்ண வேண்டாம். ஸ்ரீகண்டத்திரர் தேவையில்லை, அனந்தேஸ்வரருக்கு ஓய்வு, எல்லாரும் முக்தி அடைஞ்சு கேலாயத்துக்கு போயிடலாம். சுவாமி எவ்வளவு வருஷமா அந்த பஞ்சகிருத்தியங்களை பண்ணிட்டு இருக்கிற எத்தனை மகா மகா யுகங்களா நமக்கு. அதனால உயிர்கள்லாம் முக்தி அடைஞ்சிச்சுனா வேலை இல்லை. ஆனா அது நடக்குமா? அதான் அது பெரிய கேள்வி. கண்ணனையா, அவ்வளவுதான் உங்க கேள்வி? 4 கேள்வி. 4 கேள்விக்கும் பதில் கிடைத்ததா? அதுல எதுவும் சந்தேகம் இருக்கா? திருச்சிட்ட நல்ல கேள்வி, நல்ல நல்ல கேள்வி. அதாவது கேள்வியால் நம்ம ஞானத்தை அடைந்து விட முடியாது என்றைக்குமே. கேள்வி வந்து ஞானத்துக்கு ஒரு படி, அவ்வளவுதான். நம்முடைய சிந்தனைக்கு தடையா இருப்பது கேள்வி. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல், சித்தாந்த பயன் இதுதான். ஒரு பொருளை கேட்கிறோம், உண்மை வழக்கம், அந்த உண்மை பொருளை கேட்கிறோம், கேட்டதை வந்து சிந்தனை செய்யணும். அந்த சிந்தனையில வந்து நமக்கு குழப்பம் வரலாம், ஐயம் வரலாம், திரும்பி வரலாம். அது நீக்கு ஒண்ணு அந்த கேள்விகள், அந்த தடைகள் எழுப்பப்படணும். அந்த தடைக்கு விடை காண்றோமே ஆனால் அடுத்து வந்து தெளிவு வந்து விடும். தெளிவு வந்து விட்டதை ஆனால் நெட்டை குடிவிடும்.